ஈரநெஞ்சம் சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
செல்வி செல்வி,
என்னப்பா?
என்னமா எங்கேயோ வெளியே புறப்பட்டா போல இருக்கு, கையில என்னமா கவர்?
இதுவாப்பா, இது ஒரு வேலைக்கான இன்டர்வியூ லெட்டர்ப்பா.
யாருக்கு?
எனக்குதான்.
என்னது, உனக்கா? என்னமா சொல்ற?
ஆமாப்பா, எனக்குதான்.
என்னமா நீ இப்படி சொல்ற? இங்க நம்ம பங்களா இருக்க, இதுல 10 பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, நம்மோட அலுவலகத்துல 40 பேர் வேலை பாக்குறாங்க. அப்படி இருக்கும் போது வேற அலுவலகத்துக்கு இன்டர்வியூக்கு எதுக்காக போற?
அப்பா, அது வந்து
பாருமா, நான் சொல்றத முதல்ல நீ கேளு. நம்ம அலுவலகத்துக்கு நீ நாளை காலைல ஒழுங்கா என்னோட வா.
அப்பா, நான் என்ன சொல்றேன்னு முதல்ல நீங்க கேளுங்க.
அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் சொல்றத நீ கேளுமா.
அப்பா, அதுக்கு இல்ல.
இங்க பாருமா, இப்படி சாக்கு போக்கெல்லாம் வேணாம்.
சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே நான் நம்ம அலுவலகத்துக்கே வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் இப்ப கேளுங்க.
என்னன்னு சொல்லு.
இப்ப நான் போற ஆபீஸ்ல என்ன பத்தி முன்ன பின்ன தெரியாத பல பேர் வேலை செய்வாங்க. எனக்கும் ஒரு அலுவலகத்தை எப்படி பொறுப்பா நிர்வாகம் பண்றான்னு தெரிஞ்சுக்கிற அனுபவம் கிடைக்கும். அதுவும் இல்லாம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறவங்க தன்னோட வேலையை எந்த அளவுக்கு பொறுப்பா செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கு இருக்கும் இல்லையாப்பா. ஆனா நம்ம அலுவலகத்துல அதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நான் முதலாளி நினைச்சு பயந்து பயந்து வேலை செய்வாங்க. அதனாலதான்ப்பா நான் ஒரு 6 மாசத்துக்கு வேற ஏதாவது ஒரு அலுவலகத்துல வேலை செய்ய போறேன். அப்புறமா நீங்க சொல்ற மாதிரி நான் நம்ம அலுவலகத்துக்கு வந்துடுறேன்ப்பா.
என்னமா இது?
அப்பா, நாங்க வீட்டுல தனியா தானே போர் அடிச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். கொஞ்ச நாளைக்கு வேற அலுவலகத்துல வேலை செய்யணும்னு தோணுச்சுப்பா.
சரியான பொண்ணுமானே. ஆமா, எந்த அலுவலகத்துக்கு இன்டர்வியூக்கு போற?
ஏன்பா, எதுக்கு கேக்குறீங்க?
என்னமா அப்படி கேக்குற? செல்லி, இப்ப நீ என்னோட மக, நான் உன்னோட அப்பா இல்லையா? அப்படி இருக்கும் போது தான் பொண்ணு வேலை செய்யற அலுவலகம் எப்படிப்பட்டது, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற உரிமை அப்பாவுக்கு இருக்கா இல்லையா?
கண்டிப்பா இருக்குப்பா. உங்களுக்கு இல்லாத உரிமையா? சொல்றேன்பா, நான் வேலைக்கு போறது சுமதி ஸ்பின்னிங் மில்ஸ், அதோட ஹெட் ஆபீஸ்க்கு தான்.
அடடே, அங்கயா?
உங்களுக்கு தெரியுமாப்பா?
என்னமா இப்படி கேக்குற? அங்க மேனேஜரா வேலை பாக்குறாரு, அவரு என்னுடைய நண்பர் செல்வராஜ்னு பேரு.
உண்மையாப்பா?
ஆமாமா. இப்பவே நான் போன் பண்ணி நீ போற வேலைக்கு சிபார் செய்யட்டுமா?
அப்பாப்பா, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நான் அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் நீங்க அவருக்கு போனே பண்ண கூடாது, சரியா?
சரி சரி. செல்வி, என்னமா இது?
என்னப்பா
இது? கார் எடுத்துட்டு போகாம நடந்து போற?
அப்பா, நான் இன்னைக்கு பஸ்ல போக போறேன்.
ஏம்மா, எதுக்காக நீ பஸ்ல போகணும்?
அப்பா, வேலை கேக்குற மாதிரி போகணுமே தவிர நான் வேலை குடுக்கற முதலாளி மாதிரி போக கூடாது.
என்னமா பேசுற நீ? நம்ம கிட்ட 4 கார் இருக்கு, நீ வேலைக்கு போறங்கறத எனக்கு பிடிக்கல, இதுல பஸ்ல வேற போறேன்னு சொல்ற, என்னமா இது?
சரிப்பா, நான் பஸ்ல போகல, ஆட்டோல போறேன், சரியா?
செல்வி,
என்னப்பா ஆட்டோவும் கார் மாதிரி தானே?
என்னமோ உன் இஷ்டம், செய்யுமா. நான் சொல்லி எதைத்தான் நீ செஞ்சிருக்கேன். சரி சரி, செலவுக்கு பணத்தை எடுத்துட்டு போ.
சரிப்பா.
அமுதன், தம்பி அமுதன்.
என்னமா இருமல் அதிகமாயிருச்சா?
அது எப்பவும் இருக்கிறது தானப்பா.
இருங்கம்மா, நான் இது பெரிய ஆஸ்பத்திரில இருந்து வாங்கிட்டு வந்த மருந்து இருக்கு, இதோ தரேன்.
மருந்தா? குடு. இந்த மருந்த சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருமல் அடங்கி இருக்குப்பா, அப்புறம் பழைய மாதிரி தான் இருக்கு.
அம்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்கம்மா. எனக்கு இந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி, நல்ல மருந்தா வாங்கி கொடுத்து உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேம்மா.
அட, என்ன புள்ளப்பா நீ, இனிமே இந்த கிழவிக்கு வைத்தியம் பண்ணி என்ன ஆக போகுது?
என்னமா இப்படி சொல்றீங்க?
பின்ன என்னப்பா, உனக்கு இந்த வேலை கிடைச்சா முதல்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான்ப்பா என் ஆசை.
அம்மா, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும்மா.
ஏன்பா, முதல்ல உனக்கு அந்த அலுவலகத்துல வேலை கிடைக்கட்டும்பா, அதுக்கு பிறகு மத்ததை பத்தி பேசுவோம்.
ஆமாமா, அதுவும் சரிதான்.
சரி, நீ ஏதோ இன்டர்வியூக்கு இன்னைக்கு போகணும்னு சொன்னியே, போகலியா? என்னப்பா அமுதன், என்ன தேடுற?
பஸ்ஸுக்கு காசு தேடிட்டு இருக்கம்மா. இந்த டப்பால சில்லற காசுங்களை போட்டு வச்சேன்.
ஏன்பா, எனக்கு காலையில டீ வாங்கி கொடுத்திய, அந்த காசு அப்படியே பஸ் செலவுக்கு வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம்ல.
அம்மா, நீங்க தினமும் டீ குடிச்சு பழக்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அதனால இன்னைக்கு டீ குடிக்கலனா எப்படிமா?
அட போப்பா, இன்னைக்கு டீ குடிக்கலனாலும் எனக்கு ஒன்னும் ஆகாது.
சரிம்மா, எனக்கு பஸ்ல போறதுக்கு காசு இருக்குமா, நான் வரமா?
ஏன்பா, வர்றதுக்கு என்ன பண்ணுவ?
வரும்போதா? நான் நடந்து வந்துடுறேம்மா, நான் வரேம்மா, நேராச்சு.
சரிப்பா, போயிட்டு வா.
ஏம்பா உள்ள போப்பா. ஏன்பா மஞ்சள் சட்டை, உள்ள போ. அப்படியே வழியில் நின்றுட்டு இருந்தா எப்படி? மத்தவங்களும் பஸ்ல ஏற வேணாமா?
கரெக்டர் சார், இந்த பஸ் சுமதி ஸ்பின்னிங் வீல் போகுமா?
போகும்பா, ஏறி வா சீக்கிரமா. ரைட் ரைட்.
கண்டக்டர், சுமதி ஸ்பின்னிங் வீல்ஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க.
ஏமா, இப்படி 100 ரூபாய் கொடுத்தா எப்படிமா? 10-5 எதுவும் இல்லையா?
இல்லைங்களே.
சரி சரி, இந்தா மீதி சில்ற. இவ்வளவு கூட்டத்துல இப்படி ஒவ்வொருத்தரும் 50-100 கொடுத்தாலே போதுமே, வண்டி சீக்கிரத்துல போய் சேர்ந்த மாதிரி தான்.
கண்டக்டர், எனக்கு சுமதி ஸ்பின்னிங் மில் ஸ்டாப் ஒன்று கொடுங்க.
என்னப்பா 3 ரூபா கொடுக்குற? இது எக்ஸ்பிரஸ் பா, 4-6 ரூபா கொடு.
அப்படிங்களா? அப்போ வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன்.
அட என்னப்பா, நீ வண்டியை பார்த்து ஏறக்கூடாதா? எல்லாரும் ஆபீஸ் போற நேரத்துல இப்படி ஏறி இறங்குறதுன்னா என்னப்பா நீ?
சார், நான் கவனிக்காம சாதாரண பஸ் நினைச்சு ஏறிட்டேன்.
படிச்சவங்களே கவனிக்க மாட்டாங்க, படிக்காதவங்க ஒருத்தருக்கு பல பேர்கிட்ட கேட்டி ஏறுவாங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. இறங்குப்பா. ரைட் ரைட்.
ஒரு வழியா ஆபீஸ் வந்து சேர்ந்தாச்சு. என்னது கூட்டத்தையே காணோம்? ஒருவேளை இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சோ? ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை இன்னும் மணி ஆகலை, ஆனா அதிகமா ஆட்களும் இல்லை போல தெரியுது.
ஹலோ, வாங்க, என் பேரு செல்வி.
அப்படிங்களா? என் பேரு அமுதன்.
இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா?
ஆமா, நீங்க?
நானும் தான். என்ன படிச்சிருக்கீங்க?
+2 தான் படிச்சிருக்கேன். நீங்க கிராஜுவேட்டா?
ஆமா, பிஎஸ்சி. நாம ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கும் போல இருக்கு.
அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். அனேகமா உங்களுக்கு தான் இந்த வேலை கிடைக்கும் நினைக்கிறேன்.
அப்படிங்களா? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க?
கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன விட படிப்புல நீங்க உயர்ந்திருக்கீங்க.
ஓஹோ, அதை வச்சு சொல்றீங்களா? காலையில நான் உங்களை பஸ்ல பாத்தேன்ல.
அது எப்படிங்க, என்ன நீங்க அவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? நான் உங்களை கவனிக்கலீங்களே.
நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான். அந்த கண்டக்டர் இது எக்ஸ்பிரஸ் பஸ் சொன்னதும் நீங்க பஸ் நிறுத்தி இறங்கலன்னா நீங்களும் 10-11 தான் தெரிஞ்சிருப்பீங்க. நானும் உங்களை கவனிச்சிருக்க மாட்டேன்.
ஆமாமா, ஓ நீங்க அதை வச்சு சொல்றீங்களா?
ஏன் சார், ஒரு இடத்துக்கு இன்டர்வியூக்குன்னு கிளம்புறச்சே கையில ஒரு 10 ரூபாயாவது வச்சுக்கணும் இல்லையா? என்னங்க அமுதன், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீங்க தலைய குனிஞ்சிட்டு நிக்கிறீங்க.
நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க, அதனாலதான் என்னால பதில் சொல்ல முடியல.
என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரியாம நான் பேசிட்டேன் நினைக்கிறேன்.
அதனால என்னங்க, நானே என்னோட குடும்ப நிலைமை பத்தி சொல்றேன்.
மிஸ்டர் அமுதன்,
ஓகே, உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போங்க.
ரொம்ப நன்றிங்க.
ஹலோ அப்பா, நான் தான்ப்பா பேசுறேன்.
செல்வியா, என்னமா இன்டர்வியூல உன்ன செலக்ட் பண்ணிட்டாங்களா?
இல்லப்பா, நான் வெளியே வந்துட்டேன்.
என்னமா இது, வேற யாராவது செலக்ட் பண்ணிட்டாங்களா?
அப்பா, இப்பதான் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, அதான் வேற ஆள் செலக்ட் ஆகட்டும்னு நான் வெளியே வந்துட்டேன். அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா?
என்னமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியல, சொல்லுமா.
இந்த அலுவலக மேனேஜருக்கு போன் பண்றீங்களா?
என்னமா நீ, நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தான் கேக்கல. சரி சரி, நீ ஆபீஸ்க்குள்ள இரு, நான் போன் பண்ணி செல்வராஜ் கிட்ட பேசுறேன். உனக்கு தாமா அந்த வேலை?
ஐயோ அப்பா, வேலை எனக்கு வேண்டாம். இப்போ உள்ள அமுதன் ஒருத்தர் போயிருக்காரு, அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் நீங்க சிபாரிசு பண்ணனும்.
அமுதனா? யாருமா அது?
அதெல்லாம் அப்புறம் நான் நேர்ல சொல்றேன்ப்பா.
சரிமா நான் சொல்லிடுறேன்.
ஓகேப்பா, நான் நேர்ல வந்து மத்த விஷயங்களை பேசுறேன்.
சரிமா, சரி சரி.
மேடம், மேடம்.
யாருப்பா நீ? செல்வி கூட படிச்ச பையனா?
இல்ல சார், அவங்கள தெரியும்.
அப்பா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அட அமுதன், வாங்க அமுதன்.
செல்வி, அமுதங்கிறது இவர்தானா?
ஆமாப்பா.
மேடம், உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ரொம்ப நன்றிங்க மேடம்.
என்ன அமுதன், நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?
அப்படி என்னங்க, நாங்க உங்களுக்கு பெருசா செஞ்சிட்டோம்
சார். பிளஸ் டூ வரைக்கும் படிச்ச எனக்கு இப்படி ஒரு வேலையை விட்டு கொடுத்தாங்களே செல்வி மேடம், அந்த எண்ணம் யாருக்கு சார் வரும்? அதுவும் இல்லாம அந்த அலுவலகத்துல மேனேஜர் கிட்ட நீங்க என்னோட பேரை சொல்லி எனக்கே அந்த வேலை தரணும்னு சிபாரிசு செஞ்சீங்களே, அந்த மனசு யாருக்கு சார் வரும்?
அமுதன், உங்களை பஸ்ல பார்க்கும் போதே நான் உதவி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீங்க பஸ்ல இருந்து இறங்கிட்டீங்க. அப்புறம் பார்த்தா பாவம், நீங்க நடந்தே வந்து இன்டர்வியூல கலந்துகிட்டத பார்த்ததுதான் அந்த வேலையை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன்.
ஆமாப்பா, என்கிட்ட செல்வி போன் பண்ணி, அப்பா அமுதங்கிறவருக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நான் அந்த கம்பெனி மேனேஜர் செல்வராஜுக்கு போன் பண்ணி உங்களை செலக்ட் பண்ண சொல்லிட்டேன்.
ரொம்ப நன்றிங்க சார். இன்டர்வியூல அந்த மேனேஜர் முதல்ல என்னோட படிப்பை பத்தி கேட்ட உடனே சிரிச்சாரு. என்ன பையன்பா நீ, பிளஸ் டூ படிச்சுட்டு இந்த அலுவலகத்துல உத்தியோகம் கேட்க வந்திருக்கியே, இங்க டிகிரி முடிச்சுட்டு வந்தாலே வேலை கிடைக்கிறது கஷ்டம், அப்புறம் எதை நம்பிட்டு வந்தேன்னு கேட்டாரு. எனக்கும் என்ன சொல்றதுன்னு புரியல. நானும் என்னோட சூழ்நிலையை எடுத்து சொல்லி அவர்கிட்ட வேலையை கேட்கணும்னு முடிவு பண்ணும்போதுதான் ஒரு ஃபோன் வந்துச்சு. அவரு பேசிக்கிட்டே என்ன பார்த்தாரு. ஃபோன் பேசி முடிச்சுட்டு, என்னப்பா பெரிய இடத்துலேருந்து உனக்கு சிபாரிசு வந்திருக்குன்னு சொன்னாரு. எனக்கும் ஒன்றும் புரியல, யார் சார் சிபாரிசு பண்ணாங்கன்னு கேட்டேன். அவர் அப்போதான் உங்களை பற்றி சொன்னாருங்க சார். எனக்கும் புரியாம தான் இருந்தது. வெளியே வந்து பார்த்தா செல்வி மேடமும் காணோம். உடனே எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு, செல்வி மேடம் தான் எனக்காக யாருக்கிட்டயோ சிபாரிசு பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சது.
அமுதன், என் பொண்ணு இன்டர்வியூக்கு புறப்பட்டு போகும்போது என்ன சொன்னா தெரியுமா? அப்பா, எனக்காக நீங்க சிபாரிசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறான். ஆனா போன்ல அமுதங்கிறவருக்கு சிபாரிசு பண்ணுங்கன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் வீட்டுல வந்து, அப்பா அப்பா பஸ்ல டிக்கெட் வாங்க கூட பாமா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருப்பா அப்படின்னு சொன்னான். அப்புறம்தான்ப்பா உங்க நிலைமை எனக்கு புரிஞ்சது. ஆமா, சொந்தம்னு சொல்லிக்க உனக்கு வேற யாருமே இல்லையா?
எனக்கு அம்மா மட்டும்தான் சார் இருக்காங்க. அப்பா இறந்துட்டாங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. வீட்டுல இருக்கிற அம்மாவும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதனால எனக்குன்னு உதவி செய்ய கூட யாரும் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சது, கடவுள் உங்க ரூபத்துல எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு நினைக்கிறேன் சார். உங்களையும் உங்க பொண்ணு செல்வியையும் நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார்.
அமுதன், வாழ்க்கையில இப்படி மாறுதல்கள் வரும்பா. அப்படி வரும்போது அதுல நாம நம்மளை மாத்திக்கிட்டு வாழணும். இனிமே உன்னோட வாழ்க்கையில எப்பவுமே முன்னேற்றம் தான் ஏற்படும், கவலைப்படாது.
ஆமா அமுதன், அப்பா சொல்ற மாதிரி இனிமே உங்களோட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு.
ரொம்ப நன்றிங்க மேடம்.
வறுமையில் வாடுபவர்களை கண்டால் அவர்களுக்கு உதவும் உள்ளம் கொண்ட வசதி படைத்தவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையிலாவது இருக்கிறார்களே என்பது சற்று ஆறுதலான விஷயம். ஆயினும் நம் நாட்டில் வறுமை கோட்டுக்கு கீழே, அதாவது ஒருவேளை சோற்றுக்கும் வழியில்லாமல் வாழும் வாடும் மக்கள் 20 கோடிக்கும் மேல் இருக்கிறார்கள். இவர்களின் நிலை சற்றேனும் உயர வேண்டும் என்றால் தங்கள் தேவைக்கும் அதிகமாக கோடிக்கணக்கில் சொத்து குவித்து வைத்திருப்பவர்களின் நெஞ்சங்களில் சற்று ஈரம் கசிய வேண்டும். நடக்குமா? ஈர நெஞ்சம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.